நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலைத்தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் அழைப்பிற்கு சந்தோஷமாகவும் பூரணமாகவும் சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை வேதப்பாடமாக பார்த்தோம். சூம்பிய கையை உடைய ஒருவனை இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளன்று சுகமாக்கினார். தன்னை பின்பற்றி வந்த பெரும் கூட்டத்திலிருந்து தம்முடைய அப்போஸ்தலர்களாக 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தரின் ஆவியானவரின் வல்லமையோடு தாம் செய்த அற்புதங்களை உணராத வேத பாரகரின் தூசரணத்திற்காக அவர்களை அவர் கடிந்து கொள்கிறார். கடைசியாக தன்னுடைய உண்மையான குடும்பத்தினர் யார் என்று இயேசு கிறிஸ்து அடையாளம் காட்டுவதையும் நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மார்க்கு சுவிசேஷத்தின் 4 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இம்மட்டுமாக இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை கண்டோம். இந்த 4 அதிகாரத்திலே அவருடைய போதனைகளை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது பாமர ஜனங்களுக்கும் புரியும்படியாக அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை ஓமையாக கூறி ஆவிக்குரிய ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்கிறார். இம்மட்டும் அவர் எல்லா ஜனங்களுக்கும் போதித்துக் கொண்டிருந்தார். இனிமேல் அவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்க போகிறார். கூட்டமாக கூடி வந்தவர்களிலே அதிகமானவர் அவர் செய்யும் அற்புதங்களை பார்க்கவும் சரீர சுகமும் பெறவே வந்தார்கள். ஆவிக்குரிய வசனங்களை கேட்க வந்தவர்களோ வெகு சிலர். ஆவிக்குரிய காரியங்களை உலக பிரகாரமான மனுஷன் அவ்வளவு சீக்கிரமாக உணரமாட்டான், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் என்று 8 முழுவதும் வாசிக்கிறோம். எனவே ஆழமான சத்தியங்களை ஓமையாக தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து அளித்தார். மார்க் 4 1-25 வசனங்களிலே விதை விதைப்பவனின் ஓமையை ஆண்டவர் கூறுகிறார். அதற்கு விளக்கமும் இதில் எழுதப்பட்டுள்ளது. மார்க் 4:26-32 வசனங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மேலும் 2 ஓமைகள் எழுதப்பட்டுள்ளன. 4:33-34 வசனங்களிலே அவருடைய போதனைகளின் சாராம்சம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 35-41 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதலாக்கும் அற்புதம் எழுதப்பட்டுள்ளது. 1 விதை விதைக்க புறப்பட்ட ஒருவனின் ஓமையை பற்றி பார்ப்போம். மார்க்கு 3:10 வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு படவில் அமர்ந்தார் என்று பார்த்தோம். இங்கு 4:1 வசனத்தின்படி அவர் மறுபடியும் படவில் ஏறி ஜனங்களுக்கு போதித்தார். கர்த்தருடைய வசனம் மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவரை புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பவர்களுக்கு இன்னும் ஓர் அடையாளமாக அவர் போதிக்கிறார். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார் என்று 2 வசனத்திலே வாசிக்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து ஓமைகள் மூலமாக போதித்தார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனங்களை கேட்கிறவர்களின் அறிவு திறமையை பரீட்சை பார்க்கும்படியாக இப்படி செய்யவில்லை. ஆனால் ஆவிக்குரிய விவேகம் வாஞ்சை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று அறியவே அவர் ஓமைகள் மூலமாக பேசினார். உண்மையான கோதுமை மணியையும் பதரையும் வேறுபடுத்துவதற்காகவே அவர் இப்படி செய்தார். ஏராளமான ஜனங்கள் ஒரு பேச்சாளரின் பின்னே வந்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் அல்லது கர்வம் அடைவார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. உண்மையான சீஷர்கள் யார் என்று அறியவே அவர் ஓமைகளால் பேசினார். கூட்டமாக வந்தவர்களின் மனதிலே அநேக வாஞ்சைகள் உண்டு, அநேக விருப்பங்கள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு வருபவர்களை அவர் இங்கு கண்டறிகிறார். மார்க்கு 4:10-13 வசனங்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு ஓமையின் விளக்கத்தை எடுத்து கூறும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டுள்ளது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். 4:33 வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாக அவர் இப்படி அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்களின் ஆவிக்குரிய ஞானத்திற்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் என்றே நாம் அறிய வேண்டும். 1 தேவனுடைய வசனத்தின் மீதுள்ள வாஞ்சை நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா, அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே நம்முடைய மனம் சுற்றி வருகிறதா என்று அறிய விரும்புகிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று அவர் கூறுகிறார். ஆவிக்குரிய போதனையை அறிந்து கொள்ள திராணி இல்லாதவர்கள் கர்த்தரிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது அவர் விளக்கி கூறுவார். பரிசுத்த வேதாகமத்திற்கு அநேக போதகர்களும் வேத பண்டிதர்களும் கூறும் விளக்கத்தை விட அதை எழுதிய ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர் தரும் விளக்கமே சரியானதாக இருக்கும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4:25 வசனத்தை பாருங்கள். இங்கு ஆவிக்குரிய ஒரு கணிதத்தை ஆண்டவர் கூறுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிறார். ஆவிக்குரிய போதனையிலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு போதனையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அடுத்த போதனையை அறிந்து கொள்ள நம்மால் இயலுகிறது. இதற்கு மாறாக முதலாவது போதனையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் தயங்கும் பொழுது அடுத்து அடுத்து வரும் போதனைகளை அவன் கேட்கும் பொழுது அவன் தெளிவு அடையாமல் குழம்பி போவான். பின்பு கடைசியாக இந்த உபதேசம் கடினமானது என்று பின்வாங்கி போய் இருதய இருளிலே மூழ்கி போவான். ஆனால் விசுவாசிக்கும் எவருக்கும் வேதமே வெளிச்சமாக இருக்கிறது. அதனால்தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மனதோடு விசுவாசம் உள்ள இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் போதனையை நாம் கேட்க வேண்டும். கேட்கும்படியாக வேத வசனம் நம்மை ஏவுகிறது. மார்க்கு 4:3-9 வரை விதை விதைக்கும் ஒரு விவசாயியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பின்பு 14:20 வரை இந்த உவமையின் விளக்கம் தரப்பட்டுள்ளது. இம்மாதிரியான உவமைகளை படிக்கும் பொழுது இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, ஒவ்வொரு உவமையும் ஒரே ஒரு கருத்தை விளக்குவதற்காகவே கூறப்பட்டுள்ளது என்று நாம் அறிய வேண்டும். எனவே முக்கியமான கருத்து என்னவென்று நாம் வாசித்து அறிந்து கொண்டு அதன்படியே அந்த உவமையை வியாக்கியானம் செய்ய வேண்டும். ஒரு உவமைக்கு அநேக கருத்துக்களை உட்புகுத்தி வலுக்கட்டாயமாக அர்த்தம் கொடுப்பது வேத விளக்கத்திற்கு முரண்பாடானது. இரண்டாவதாக, அநேக உவமைகளிலே உட்கருத்தும் விளக்கமும் அந்த பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். அதையே நாம் பின்பற்ற வேண்டும். வேத சத்தியத்தை சத்திய வேதத்தின் அடிப்படையிலே நாம் விளக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறிய விதை விதைக்கிறவன் உவமையை பார்ப்போம். இந்த உவமையின் முக்கிய கருத்து, நிலங்களிலே 4 நிலங்கள் இருப்பது போல ஜனங்களிலே 4 இருதயம் உடையவர்கள் இருக்கிறார்கள். இதிலே நாம் எந்த விதமான இருதயத்தை உடையவர்கள் என்று அறிவதற்காக கூறப்பட்டுள்ளது. 4:3 வாசிக்கிறேன். கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார். விதை என்றால் வேத வசனம் என்று அர்த்தமாகும். இதனை நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:14 வாசிக்கிறோம். அந்த நிலம் என்பது அதை கேட்கிற அந்த மனிதனுடைய இருதயமாகும். விதை விதைக்கையிலே சில விதை வழியருகே, அதாவது பாதையிலே விழுந்தது. அதை ஆகாயத்து பறவைகள் வந்து கொறித்து தின்று போட்டன. விதை முளைப்பதற்கு வழியே இல்லாமல் போய்விட்டது. இதனுடைய அர்த்தத்தை நாம் 15 வாசிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சாத்தான் வந்து வசனத்தை எடுத்து போட்டு விடுவான். பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியம் துளிர் விடாதே போகிறது. வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்வதே முக்கியமாகும். இரண்டாவதாக, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாமல் போனதினாலே சீக்கிரமாக முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போனது என்று கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் 16:17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே விசுவாசம் என்ற வேர் விட முடியாதபடி இருதயம் கல்லாக இருப்பதினாலே கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தை நிமித்தம் உபத்திரவம் துன்பம் இவைகள் வந்தவுடனே இடரல் அடைகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மிகவும் அற்ப விசுவாசம் உள்ளவர்கள். சீக்கிரமாக கேட்டு சீக்கிரமாக ஏற்றுக்கொண்டு ஆழமான விசுவாசமுள்ள இருதயம் இல்லாததினாலே லேசான துன்பம் வந்ததும் துவண்டு போகிறார்கள். வாழ்க்கையிலே உபத்திரவம் துன்பம் இவைகளை கண்டவுடனே இந்த சத்தியம் நமக்கு வேண்டாம் என்று கூறும் நபர்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பலன் தர இயலும்? இங்கு ஒருவன் வசனத்தை கேட்டான், ஏற்றுக்கொண்டான். ஆனால் வளர முடியாதபடி அவனுடைய இருதயம் கல்லாக இருந்ததினாலே துன்பம் கண்டு தூரப்போனான். 3 கூறப்பட்டுள்ள நிலம் எப்படிப்பட்டது என்று 7 வாசிக்கிறோம். சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது என்று கூறுகிறார். இந்த ஓமையின் விளக்கத்தை 18:19 இயேசு கிறிஸ்து கூறுவதை வாசிக்கிறேன். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்கிறார். இவர்களும் வசனத்தை கேட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசிக்கவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் விசுவாசத்தை விட உலக பிரகாரமான கவலை, மயக்கம், இச்சை இவைகள் அதிகமாக வளர்ந்துவிட்டன. அவர்கள் விசுவாசத்தை விழுங்கிவிட்டன. முற்செடி போன்ற இருதயம் உள்ளவர்களிடமிருந்து கனி கிடைக்கும் என்று காத்திருப்பதிலே இனி என்ன பயன்? நான்காவதாக, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 130, 160, 100 பலன் தந்தது என்று 8வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூறுவதின் விளக்கம் 20வது வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று அவர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கூற முக்கியமான காரணம் உண்டு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போதித்து வந்தார். அந்த சுவிசேஷத்தின் வல்லமையினாலே அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்தார். ஆனால் இன்னும் வேதபாரகர், பரிசேயர், அவருடைய குடும்பத்தார், இவர்கள் மட்டுமல்ல அவருடைய சீஷர்களிலே அநேகர் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இதற்கு காரணம் வேத வசனம் அல்ல, மனிதர்களின் இருதயமே ஆகும். விதைக்கப்பட்ட விதை எல்லாமே நல்ல விதையாகத்தான் இருந்தது. ஆனால் அது விழுந்த நிலங்களோ மிகவும் வித்தியாசமாக இருந்தன. சிலர் கேட்டார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. இன்னும் சிலர் கேட்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு முதலிடம் கொடுக்கவில்லை. வசனத்தை கேட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், அதற்கு முதலிடம் கொடுத்தார்கள். இப்படி வரவேற்பு கொடுத்தவர்களுக்கு அவர்களுடைய பிரதிக்கிரியையின் வீதமாக 30%, 60%, 100% என்று பலன் கிடைக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நல்ல நிலத்திலே விழுந்த விதை மட்டுமே கனிதரும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறும் 2 அடுத்த ஓமைகளை நாம் பார்க்க போகிறோம். 26-29 வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஓமைகளிலும் தேவனுடைய ராஜ்யம் முளைத்து பயிராகும் ஒரு பயிரை போல ஆண்டவர் கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். விதையானது எப்படி விளைகிறது என்று இன்றும் கூட நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. முன்பு முளைவிட்டு பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனமும் அப்படியே இருக்கிறது. வசனத்திற்கு ஜீவன் உண்டு. அது ஜீவனை அளிக்கிறது. அது வளர்ந்து கனி கொடுக்கும் வல்லமை உடையது. விதையை முளைக்கும்படி மனிதன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் விதைக்கிறான், பின்பு அறுவடை செய்கிறான். வசனத்திற்கு இருதயத்திலே இடமளிக்க வேண்டும். அது வளர்ந்து பெருக அதற்கு நாம் பூரண இடமளிக்க வேண்டும். அதன் முடிவு பெரிய அறுவடையாகும். ஆனந்தமும் செழிப்பும் உள்ள ஆத்மீக ஜீவனின் அறுவடை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். 3வது ஓமையாக இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் 30-34 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த ஓமையிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்று கூறுகிறார். இந்த ஓமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து விளக்கும் 2 சத்தியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, பரிசேயர், வேதபாரகர்கள் இவர்கள் மிகவும் சாதாரணமாக எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சத்தியமானது நிச்சயமாகவே வளர்ந்து எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பெருகி விடுவதை அவர் கூறுகிறார். 2வது அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யமானது இன்று மிகவும் சாதாரணமானதாகவும் வல்லமை இல்லாத ஒன்றைப் போல காணப்பட்டாலும் அது விரைவிலே பெரும் ராஜ்யமாக வளரும். உலகின் எந்த வல்லமையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழாக வந்து தலை வணங்கும் என்று பொருளாகும். தேவனுடைய ராஜ்யமானது வளருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எதிர்பார்த்தது போல ஒரே நாளிலே வளர்ந்து பெரிதாகிவிடவில்லை. அதற்காக பொறுமையோடு அவர்கள் காத்திருக்க வேண்டும். தினமும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண சித்தம் நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் தங்கு தடையின்றி செயல்பட வேண்டும், நிறைவேற வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் வளரும். நிச்சயமாக நாம் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக அது வளரும். மார்க் 4:35-41 வசனங்களிலே ஒரு மகத்துவமான சம்பவத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இயற்கையின் சக்திகளான காற்றின் மீதும் கடலின் மீதும் அதிகாரமுடையவர் என்ற சத்தியத்தை இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவருக்கு சிருஷ்டிகளின் மீது நிச்சயமாக வல்லமையுண்டு. தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்று யாத்திராகமம் 15:8 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு கணேசரேத்து கடலின் அலையை அமைதலாக்க அதிகாரம் உண்டு. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இதை நாம் 35 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பிற்கு சந்தோஷமாகவும் பூரணமாகவும் சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். ஆனால் படகு பிரயாணத்திலே நிகழ்ந்தது என்ன? 37 வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சீஷர்களுக்கு இந்த சம்பவமானது அதிர்ச்சியை தந்திருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து கப்பலிலே பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்கும் பொழுது சீஷர்கள் தங்களை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து கொண்டார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று வருந்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திரை களைப்பின் மீதியால் வந்தது மட்டுமல்ல, அவர் விசுவாசத்தோடு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சீஷர்களின் விசுவாசத்தை கவனித்துக் கொண்டும் இருக்கிறார். விசுவாசமும் பயமும் ஒரு நாளும் இணைந்து காணப்படாதவைகள். இவைகளிலே ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்குமாயின் மற்றொன்றிற்கு இடமே இல்லை. பயம் இருக்குமென்றால் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்குமென்றால் அங்கு பயமே இல்லை. பயப்படாதேயுங்கள் என்ற கட்டளை பரிசுத்த வேதாகமத்திலே அதிகமாக வரக்கூடிய கட்டளையாகும். அருமையானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை மூழ்கடிக்கும்படியாக புயலும் காற்றும் கடல் அலையும் தோன்றினாலும் நம்மோடு இருப்பவர் நம்மை அழைத்தவர். அவர் நம்மை நிச்சயமாக அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார் என்ற உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை, சீஷர்களுக்கும் தேவை. பயந்து போன சீஷர்களை ஆண்டவர் முதலாவதாக கடிந்து கொள்ளவே இல்லை. முதலாவதாக அவர் பாதகமான சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகிறார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். ஒரு நபரை பார்த்து பேசுவது போல இயேசு கிறிஸ்து இயற்கையை பார்த்து கட்டளையிடுகிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று 39 கூறுகிறது. முதலாவது அவர் நமக்கு எதிராக வரும் பாதகமான சூழ்நிலையை கடிந்து கொண்டு சரி செய்கிறார். பின்பு நம் பக்கமாக திரும்பி நம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். 40 வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று இரண்டு கேள்விகளை கேட்டார். பலத்த காற்றும் அலையும் எழும்பிய போது அவர்கள் பயப்பட்டார்கள். இவர் யாரோ? இந்த இயேசு கிறிஸ்து யார்? இவருடைய உண்மையான ஆள் தத்துவம் என்ன? இவர் ஒரு சாதாரண மனிதர் என்றால் இது எப்படி சாத்தியமாகும்? இவர் ஒரு போதகர் ரபி என்றால் இவருக்கு இயற்கையின் மேல் எப்படி அதிகாரம் கிடைத்துள்ளது? இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதை குறித்து அவர்கள் மிகவும் பயப்படவில்லை. காற்றும் கடலும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு பயந்தார்கள். பயங்கரமான புயல் அடித்தது. இயேசு அமைதலாயிரு என்று அதட்டினார். உடனே காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தன. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன ஆச்சரியமான சம்பவங்கள்! இயேசு கிறிஸ்து ஒரு மந்திர வித்தை செய்பவர் அல்ல. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவர். அவர் கர்த்தர். அவர் சிருஷ்டிகர். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் புயலும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் நம்முடைய வாழ்க்கை படகை கவிழ்க்கும் பொழுது நாம் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும் விசுவாசம் வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே பலர் மீனவர்களாக இருந்தபடியினாலே தங்களுடைய சொந்த முயற்சியினாலே சமாளிக்கும்படி பிரயத்தனம் செய்திருக்கலாம். ஆனால் தங்களோடு இருக்கும் இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய அவிசுவாச கண்கள் முதலாவதாக பார்க்கவில்லை. ஆனால் அவரிடம் வந்து அடிபணியும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அமைதியும் தர இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. யாத்திராகம விளக்க உரை 1ஆம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஆகாய் 2:5 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.